السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்புள்ள சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் அருளால் நமது ஓல்டு சினாயா தாவா சென்டர் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த 16வது மாதாந்திர மார்க்க விளக்க நிகழ்ச்சியில் அல்லாஹுவினுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அதன் அடிப்படையில் நமது வாழ்க்கையில் அமுல்படுத்த வேண்டும், தெரியாத புரியாத பிற மக்களுக்கு நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற தூய எண்ணத்தில் நமது ஓய்வு நேரங்களையும் கூட பொறுப்பெடுக்காமல் இந்த அமர்வில அல்லாஹுக்காக ஒன்று குழுமி இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது தூய்மையான எண்ணங்களுக்கேற்ப நற்கூலிகளை வழங்கி அருள் புரிவானாக என்று ஆரம்பத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அன்புள்ளவர்களே, இங்கு எனக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள தலையங்கம் பொறுமையினுடைய முக்கியத்துவம். பொறுமை ஒரு மனிதனுக்கு எவ்வளவு அவசியம், இந்த பொறுமையை பற்றி திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவ்வாறு நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் ஓரளவு குறுகிய நேரத்திற்குள் தெரிந்து கொள்ளலாம். அன்புள்ளவர்களே, இன்று மனிதனிடத்தில் பொறுமை இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு நிலையை பார்க்கிறோம். பொறுமை இல்லை என்றால் அவனிடத்தில் நிதானம் இருக்காது, நிதானத்தை அவன் இழந்தால் தடுமாற்ற நிலையிலே அவன் எந்த விஷயமானாலும் கையாளுவான், அதன் மூலமாக பல பிரச்சனைகள் ஏற்படும், சமூகத்தில் பல சிக்கல்கள் ஏற்படும், குடும்பத்தில பல பிளவுகள் ஏற்படும், இன்னும் சொல்ல போனால் கணவன் மனைவி பிரிவுக்கும் கூட பொறுமை இல்லாததுதான் மிகப்பெரிய காரணமாக கூட அமைகிறது. எனவே இப்படி பற்பல பிரச்சனைகள் பொறுமை இல்லாததன் காரணமாக இன்று உலகில நாம் சந்திக்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நம்முடைய தூய்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும், பொறுமையோடு வாழ வேண்டும், பொறுமை நிச்சயமாக மனிதனுக்கு அவசியம், பொறுமை என்பது ஒரு சிறந்த பண்பு என்று ஆணித்தரமாக திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மிக அழகாக நமக்கு தெளிவுபர விளக்குகிறார்கள். திருமறை குர்ஆனில நீங்கள் பொறுமை என்ற அந்த சப்ஜெக்டை நீங்கள் தொட்டு பார்த்தால் நூற்றுக்கும் மேற்பட்ட வசனங்களிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பொறுமையை பற்றி சிலாகித்து சொல்கிறான். பொறுமையாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசுகள் என்ன என்பதையும் விபரமாக தெளிவாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எனவே பொறுமை கண்டிப்பாக மூமின்களிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு. அன்புள்ளவர்களே, திருமறை குர்ஆனில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இடத்திலே சொல்லும் போது யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இஸ்பிரு, நீங்கள் பொறுமையோடு இருங்கள், ஒசாபிரு, நீங்கள் எந்த விஷயமானாலும் மனம் பொருந்திக் கொள்ளுங்கள், ஒராபித்து, ஒருவருக்கொருவர் உறுதியோடு நில்லுங்கள், ஒத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹுவை அஞ்சு நடந்து கொள்ளுங்கள். இப்படி நீங்கள் செய்வீர்களையானால் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றியை அடைவீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றான். இப்ப நம்முடைய வாழ்க்கையில வெற்றி வேண்டும் என்றால், வெற்றியை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் பொறுமையை நிச்சயமாக நாம் கடைபிடித்தே ஆக வேண்டும். பொறுமையில் தான் வெற்றி இருக்கிறது. மட்டுமல்ல மறுமையினுடைய வெற்றியும் கூட இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய பொறுமையினாலதான் நமக்கு அங்கு கிடைக்கும் என்பதிலும் எந்தவிதமான சந்தேகம் கிடையாது. எனவே தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஈமான் கொண்டவர்களே என்று அன்பாக நம்மை நோக்கி அழைக்கிறான். என்னை ஏற்றுக்கொண்டவர்களே, விசுவாசிகளே என்று அழைத்து நீங்கள் பொறுமையோடு இருங்கள் என்றெல்லாம் கட்டளையிடுகிறான். நமக்கெல்லாம் தெரியும், திருமறை குர்ஆனில் எத்தனையோ இடங்களிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் யா யுஹல்லதீன ஆமனு, யா யுஹல்லதீன ஆமனு என்று அழைப்பான். அழைக்கும் போதெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும், உணர்ச்சியோடு கவனிக்க வேண்டும். அல்லாஹ் அடுத்த இடத்தில கட்டளை பிறப்பிப்பான். ஒன்று ஏவலாக இருக்கும், இன்னொன்று விளக்கலாக இருக்கும். அல்லாஹ் ஒன்றை செய்யுங்கள் என்று கட்டளையிடுவான், செய்யாதீர்கள் என்று அதை தடுப்பான். இந்த ரெண்டு விஷயம்தான் திருமறை குர்ஆனின் நெடுகிலும் நீங்கள் பார்க்கலாம். எனவே அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் நம்மீது கருணை புரிந்து ஈமான் கொண்டவர்களே பொறுமையோடு இருங்கள், உங்களுக்கு வெற்றி உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறான். பண்பானவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையில வெற்றி இல்லை, எப்பொழுது பார்த்தாலும் தோல்வி, சிந்தனையில் தோல்வி, நம்முடைய செயல்பாட்டிலே தோல்வி, வீட்டிலே குடும்ப வாழ்க்கையிலே தோல்வி, சம்பாத்தியத்திலே தோல்வி, இப்படி பல தோல்விகளையும் பல பிரச்சனைகளையும் நாம் சந்திக்கிறோம் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் நம்மிடத்திலே பொறுமை இல்லாத காரணம்தான். அந்த பண்பு நம்மிடத்தில் இல்லாத மிகப்பெரிய குறைதான். எனவே பொறுமை உள்ளவர் நிச்சயமாக எப்பொழுதுமே தோல்வி அடையவே முடியாது. காரணம், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு வாக்களிக்கிறான், வேறு யாரும் நமக்கு சொல்லவில்லை. நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், நீங்கள் பொறுமையை கடைபிடியுங்கள், நிச்சயம் உங்களுக்கு வெற்றி இருக்கிறது என்றெல்லாம் சொல்கிறான். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பொறுமையோடு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, பொறுமைக்கு மிக எடுத்துக்காட்டு அண்ணலன் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி. அவர்கள் எப்படி எந்தெந்த நேரங்கள்லாம் பொறுமையோடு இருந்திருக்கிறார்கள், எதிரிகளோடு எப்படி நடந்திருக்கிறார்கள், மாற்றார்களோடு எப்படி நடந்திருக்கிறார்கள், அதே போன்று உறவினர்களோடு எப்படி நடந்திருக்கிறார்கள், தன்னையே கொலை செய்ய வந்த மக்களையும் கூட அவர்களிடத்திலும் கூட எப்படி எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்திருக்கிறார்கள் என்பதற்கு ஏராளமான சான்றுகளை நாம் பார்க்கலாம். அந்த அளவுக்கு பொறுமையின் சிகரமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்துள்ளார்கள். எனவே தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்களை பார்த்து சொல்கிறான், உமா அருசல்நாக்க இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே உம்மை நாம் இந்த உலகிற்கு அருக்குடையாகவே அனுப்பியிருக்கிறோம் என்றெல்லாம் சொல்கிறான். இன்னொரு இடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறும்போது, நபியே நீங்கள் மாத்திரம் உங்களிடத்திலே கடின சித்தம் இருக்குமையானால், உங்களிடத்திலே கடுகடுக்கும் தன்மை இருக்குமையானால், உம்மை சுற்றி மக்கள் எப்பொழுதே விரண்டோடி இருப்பார்கள் என்றெல்லாம் சொல்கிறான். உங்களிடத்திலே கடின சிந்தனை இருக்குமையானால், அந்த கல்பு உள்ளமுடையவர்களாக நீங்கள் இருப்பீர்களையானால், உங்களை சுற்றி எப்போவே மக்கள் ஓடி இருப்பார்கள், விரண்டோடி இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படியானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையோடு மக்களிடத்திலே நடந்ததன் காரணமாகத்தான் அவர்களை சுற்றி எத்தனையோ சஹாபாக்கள் இருந்தார்கள். அந்த சஹாபாக்களையும் கூட சில நபித்தோழர்கள் அவர்களுடைய இயற்கையான சுபாவம் கோபம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களையும் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரவணைத்து இருக்கிறார்கள். பேச்சிலே முரட்டுத்தனம், அதே போன்று சபையிலே எப்படி பேச வேண்டும் பேசக்கூடாது என்பது தெரியாது, அவர்கள் இரக்கம் என்றாலே என்னவென்றே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் வாழக்கூடிய சில நபித்தோழர்களும் இருந்திருக்கிறார்கள். அவர்களையும் கூட அண்ணலன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டாமல் பேசாமல் கடுகடுப்பான அந்த தன்மையை வெளிப்படுத்தாமல் கோபப்படாமல் அழகான முறையில் அவர்களை அரவணைத்து இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையே போதுமானது. இஸ்லாமிய மக்கள் கூட்டம் கூட்டமாக ஆரம்பத்தில் இஸ்லாத்திற்குள் நுழைவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு காரணம். ஆயுதத்தை தூக்கி நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவ பணியின்பால் அழைக்கவில்லை. அல்லாஹ்வின்பால் மக்களை மிரட்டி உருட்டி இப்படி எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரம் செய்யவில்லை. அல்லது நம்மை போன்று மைக்கு வைத்து மாநாடு போட்டு பெரிய அளவிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின்பால் மக்களை அழைக்கவில்லை. அவர்கள் அழைப்பதை காட்டியும் தங்களுடைய வாழ்க்கை செயல்பாடு இருக்கிறதே, இதன் மூலமாக கவர்ந்தவர்கள் தான் ஏராளமானவர்கள். எனவே அந்த அளவிற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்வதை போன்று உமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே உம்மை நாம் அகிலத்தார்களுக்கு ரஹ்மத்தாக அனுப்பினோம், இரக்க சிந்தனை தன்மையோடு உங்களை நாம் அனுப்பினோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றான். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இப்ப பொறுமை என்பது எவ்வளவு அவசியம் என்பதை பார்க்கணும். இப்ப நமக்கு பொறுமையில தான் வெற்றி இருக்கிறது. பொறுமையில வெற்றி இருக்குன்னா பொறுமை இல்லாததுல வெற்றி கிடையாது, தோல்விதான் உண்டு என்பதையும் அல்லாஹுடைய வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். அன்புள்ளவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பொறுமையை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு எப்படி தெரியுமா கூலியை கொடுக்கிறான்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சில பேருக்கு வந்து பொறுமை உள்ளவர்களை பார்த்து கோலேன்னு சொல்லுவாங்க மக்கள். நான் பொறுமை உள்ள எல்லாரையும் கோலேன்னு சொல்ல முடியாது. அதே போன்று வீரம் சொல்லி பொறுமை இழந்தவர்களை பார்த்து நல்லவர்கள் என்று சொல்ல முடியாது, நல்ல முடிவை எடுக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசக்கூடியவர் அவர் வீரமிக்கவர் என்று யாரும் முடிவெடுக்க முடியாது. எனவே பொறுமையாளியை பார்த்து கோலை என்றோ வீரமாக செயல்படுவோரை பார்த்து இவன் தான் உண்மையான வீரன் என்று முடிவெடுப்பதோ யாராலும் முடியாது. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது தெரியுமா? பொறுமையை கடைபிடித்தால், பொறுமையை மேற்கொண்டால் அதற்குரிய பரிசு கூலி என்ன தெரியுமா? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், உலாயிக யூதௌன அஜ்ரஹும் மர்ரதைனி பிமா ஸபரு வ யத்ரவுன பில் ஹஸனத்தி ஸய்யிஆ. நல்லவர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? இவர்களுக்கு அல்லாஹ் அவருடைய கூலியை இரண்டு தடவை கொடுக்கிறான். ஒரு கூலி கிடையாது, ஒன்னு செஞ்சா ஒரு கூலி அப்படி கொடுக்கல. அல்லாஹ் ரெட்டிப்பா கொடுக்கிறான். அதனால தான் அல்லாஹ் உலாயிக யூதௌன அஜ்ரஹும் மர்ரதைனி, இரண்டு தடவை அவர்களுடைய கூலியவர்கள் அனுபவிக்கிறார்கள், கொடுக்கப்படுவார்கள். ஏன், என்ன காரணம்? பிமா சபரு, அவர்கள் பொறுமையை மேற்கொண்டதின் காரணமாக. பொறுமையாக இருந்தா அல்லாஹ் அவர்களுக்கு கூலி ஒரு கூலி கொடுக்கிறது கிடையாது, ரெண்டு கூலியை கொடுக்கிறான். அல்லாஹ் விசாலத்தன்மை உடையவன் அல்லவா? அல்லாஹ் பொதுவாகவே ஒரு நன்மையை ஒன்னு கொடுக்க மாட்டான், கூலி ஒன்னுக்கு ஒன்பதா அல்லாஹ் கொடுப்பான். ஆனா இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், இவர்களுக்கு இரட்டிப்பாக இரண்டு தடவை கூலி கொடுப்பான் என்று அல்லாஹ் சொல்றான். ஏன், அதோடு மட்டுமல்ல, இவங்க எப்படிப்பட்ட சிந்தனை உடையவர்கள் தெரியுமா? பொறுமையாளிகள் செய்யா, இவர்களுடைய குணம் எப்படி இருக்கும் சொன்னா, நன்மையை கொண்டு தீமையை தடுத்து கொண்டே இருப்பார்கள். பொறுமையாளிகள் நன்மையை கொண்டு தீமையை தடுப்பார்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்றான். இப்ப கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இப்ப நமக்கு அல்லாவிடமிருந்து கூலி வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய கூலி அது இரட்டிப்பாக பன்மடங்காக நமக்கு வேண்டும் என்றால் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். எனவே பொறுமையை நாம இழந்து விடவே கூடாது. பொறுமை ஒரு நல்ல பண்பு, இஸ்லாம் இதை ஒரு நற்பண்பு என்ற அந்த பட்டியல்ல நமக்கு வழங்குது. இதை நம்ம பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு. அன்புள்ளவர்களே, அல்லாஹ் இன்னொரு இடத்துல பொறுமையாளர்களை பற்றி என்ன சொல்றான் தெரியுமா? இன்னமா யுவஃப சாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எவ்வளவு கருணையாளன் என்பதை இந்த வசனங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். இன்னமா யுவஃப சாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். அங்க அல்லாஹ் இரண்டு தடவை கொடுப்பேன்னு சொன்னான் கூலிய. இங்க அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? பொறுமையாளிகள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? கேள்வி, அதாவது கணக்கே இல்லாமல் கூலிகள் வழங்கப்படும் அவர்களுக்கு. அந்த பொறுமையாளிகளுக்கு கணக்கே இல்லாமல் கூலி அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு ஒரு முக்கியமான ஒரு பண்பு தான் இந்த பொறுமை என்பதை புரிஞ்சுக்கணும். சிந்திச்சு பாருங்க. அப்போ கணக்கே பார்க்காம, கணக்கே பார்க்காம அல்லாஹ் பன்மடங்கு அல்லாஹ் என்ன செய்வான், கூலியை தருவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று நடைமுறையில பார்க்கிறோம் பொறுமை இல்லாத ஒரு நிலைதான். பெரும்பாலான மக்களிடத்தில் பொறுமையே கிடையாது. எந்த விஷயத்திலும் பொறுமை கிடையாது. இந்த பொறுமை என்பது ஒரு கெட்ட பண்பாங்க நினைத்து வைத்திருக்கிறார்கள். அந்த கெட்ட பண்புலாம் என்ற கிடையாது. எல்லாம் எனக்கு வேகம் தான், ஸ்பீடு தான், உண்டு அதாவது துண்டு ஒண்ணு என்ன அப்படி பிரிச்சு பேசுறது தான், இப்படி இந்த மாதிரியா இருப்பாங்க. எனக்கு மறைக்க வேண்டியதை மறைக்க தெரியாது, அதே மாதிரி சபையில வந்து உடைச்சிருவேன், இப்படி எல்லாம் பேசுவாங்க. அதே மாதிரி எனக்கு ஊத்த வார்த்தைகள்லாம் வரும், அதெல்லாம் நான் பொறுமையா இவருடைய முகம் அவருடைய முகம் இதெல்லாம் நான் பார்க்க முடியாது. பீடு அடிக்கிறதா இருந்தா, சிகரெட் அடிக்கிறதா இருந்தா, அதெல்லாம் நான் ஆளு கணக்கெல்லாம் பார்க்க முடியாது. அது பிள்ளையா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, சொந்தமா இருந்தாலும் சரி, நண்பர்களா இருந்தாலும் சரி, அப்படி ஓபன் தான். இப்படி ஒரு வகையான ஒரு குணம் உள்ளவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. உண்மையிலேயே இது வந்து ஒரு நல்ல குணமா ஒரு சிறந்த குணமா என்று நாம சிந்திக்கிறோம். அன்புள்ளவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட பொறுமையுடையவர்களாக இருந்திருக்கிறாங்கன்னு தெரியுமா வாழ்க்கையில? சுபஹானல்லாஹ், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெருவில் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அவர்களோடு சேர்ந்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கூட போறாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு அராபி, ஒரு கிராமப்புறவாசி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேனியில இருந்த அந்த துணியை பிடிச்சி பின்னாடி பிடிச்சி இழுக்கிறார். அந்த துணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டிருந்தாங்களே, அணிஞ்சிருந்தாங்கல்ல, அந்த துணியினுடைய கரை ஓரம் இருக்குதல்லவா, அந்த ஓரத்துல வந்து ஸ்ட்ராங்காக உறுதியாக தேய்க்கப்பட்ட ஒரு ஆடை அவர்தான் அணிஞ்சிருக்கிறாங்க. ஆராபி பின்னாடி இந்த என்ன செய்யறாரு, கிராமப்புறவாசி, அவர் பிடிச்சி இழுக்கிறார். இழுக்கிறது என்பது சாதாரண இழுப்பு கிடையாது. அவங்க இழுக்கிற இழுப்புல அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடம்புல அந்த ஆடையினுடைய அச்சம் இடம்பெற அளவுக்கு இழுத்திருக்கிறாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, மனுஷன் பொறுமை இழக்கிற கட்டம் இந்த கட்டம் தான். நம்ம பார்த்து ஒருத்த வந்து பேசினாலே நம்மளால பொறுத்துக்கிட முடியாது. இந்த மாதிரி ஒருத்த செஞ்சா நம்ம பொறுமையா இருப்போம், கேள்வி கேட்பாங்க. அதனால ஒரு கண்ணத்தை அடிச்சா இன்னொரு கண்ணத்தை காட்டுன்னு இஸ்லாம் சொல்லுதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்படி இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க. கிறிஸ்தவ சகோதரர் அவங்கள்ட்ட இப்படி இப்படி எல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம அந்த உதாரணம்லாம் சொல்ல வேண்டாம். இஸ்லாம் என்ன சொல்லுது, எப்படி போகுது, அதை நம்ம ஃபாலோ பண்ணா போதுமானது. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்துல எந்த முடிவு எடுத்தாங்க? அவங்க நினைச்சா என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அவங்க சொன்ன சஹாபாக்கள் செய்வதற்கு தயாராக இருந்தாங்க. அப்படிப்பட்டவங்க தான் சஹாபாக்கள் உயிருக்கு உயிராக மதித்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை. இந்த டைம்ல கொஞ்சம் கட்டத்தை சிந்திச்சு பாருங்க. அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்க்கறாங்க. பார்த்த அந்த அராபி கிராமப்புறவாசி, அப்புறம் சொல்றாங்க, அவர் வந்து சொல்ற, முர்லி யா முஹம்மத், முர்லி மிம்மாலில்லாஹி அல்லதி இந்தக், உங்களிடத்துல இருக்கிற அந்த பைத்துல் மால் சொத்தை எனக்கு தரும்படி கட்டளை போடுங்க, எனக்கு தேவை அப்படின்னு சொல்றாங்க. அது முகம்மதே, எனக்கு வேணும், பணம் வேணும், உங்கள்ட்ட இருக்கிற அந்த பைத்துல் மால் சொத்து எனக்கு வேணும், அதை சொல்லி எனக்கு வாங்கிட்டாங்கன்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சிரிச்சாங்க. சுபஹானல்லாஹ், சஹீஹ் புகாரியில பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ். அவங்களுடைய நிலையை பார்த்து சிரிக்கிறாங்க. கோபப்பட்டாலும் பரவாயில்லை, ஆனா ஏதாவது பேசினாலும் பரவாயில்லை, ஆனா அவங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, ஏன் அப்படி சிரிக்கிறான்? சிரிச்சதோட மட்டும் கிடையாது, சொல்றாங்க அவருடைய தேவையை கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சுபஹானல்லாஹ், உண்மையிலேயே அந்த இரக்க தன்மை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் இருந்துதான் நம்ம பாடம் படிக்கணும். ஏன் அப்படி இந்த மாதிரி செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அவருடைய நிலையை பார்க்கிறாங்க. அவர் எந்த நிலையில இந்த மாதிரி கேட்கிறார், அவர் இப்படி கேட்பதற்கு என்ன காரணம், அவர் எதனால அவரை தூண்டுது அப்படின்றத அவர் சிந்திக்கிறார். அது அதை சிந்திச்சுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு எடுக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. பண்புள்ள சகோதரர்களை, பொறுமை என்பது எவ்வளவு மிகப்பெரிய விஷயம் அப்படின்றத சிந்திக்கணும். இந்த பொறுமையை வந்து மூன்று விதமா பிரிப்பாங்க அறிஞர்கள். ஒன்னு இபாதத் செய்யறதுல பொறுமை, இன்னொன்னு தீமையை செய்யாம இருக்கிறதுல பொறுமை, மூன்றாவது அல்லாஹ் நமக்கு எதை தலை விதியாக ஆக்கியிருக்கிறானோ, எதை அல்லாஹ் நமக்கு முடிவு செய்திருக்கிறான், அந்த கல்லா கதிர், அந்த விதிகளை நம்பி பொறுமையாக இருக்கணும். இந்த மூன்று விஷயங்கள் மிக முக்கியமான அடிப்படை. அன்புள்ளவர்களை, இந்த இபாத செய்யற விஷயத்துல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பொறுமையே இருக்காது. முதல்ல இபாதத்தை செய்யறது இல்லை, அதுக்கு பொறுமை வேணும். ஆனா இபாதம் செய்யறதுல அதுல அறகுற, அதுல பொறுமை இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒன்றா பாக்கிறோம். இப்ப தொழுறோம், தொழுதுன்னு சொன்னா அதுக்கு பொறுமை வேணுமா வேணாமா? வேணும். எப்படி சொல்லணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தக்பீர் கட்டினாங்க, எப்படி குனிஞ்சாங்க, என்ன ஓதுனாங்க, இப்படின்றத வந்து அறிந்து அதன் அடிப்படையில் நம்ம செய்யணுமா இல்லையா? ஆனா மனுஷன் பொறுமையே கிடையாது. அவனுடைய தொழுகையை நம்ம பார்த்தா தனியா தொழும்போது ஜமாத்தோட இருந்தா நிர்பந்தம், இமாம் எப்படி தொழுறான் அப்படிதான் போக முடியும். அதை அவரை தனியா விட்டு பாருங்க, சுபஹானல்லாஹ், எக்ஸ்பிரஸ் எல்லாம் தோத்து போயிரும், அவ்வளவு ஸ்பீடா இருக்கும். இன்னைக்கு மனுஷன் எல்லாம் அவசர உலகங்க, இந்த உலகமே மாறி போயிடுச்சு, அவசர உலகமா போயிடுச்சு. அதனாலதான் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா ஒரு இடத்துல சொல்ற, நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க, நீங்கள் ரொம்ப அவசரப்படுறீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். கொஞ்சம் சிந்திக்கணும். இப்ப தொழுகையில வந்து நிதானம் தேவை, அங்க பொறுமை தேவை. தொழுகையை வந்து முறையாக நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பொறுமையோடு ஒவ்வொரு நிலையும் அவங்க அமைத்து கொண்டார்களோ அந்த அடிப்படையில இருக்கணும். ஒரு தடவை ஒரு நபி தோழர் சொல்லுறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காட்சியை பார்க்கறாங்க, பார்த்துட்டு சொல்றாங்க, நீங்க திரும்ப தொழுங்க, நீங்க தொழல, இதஹப் ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, போங்க போய் தொழுவுங்க, ஆனா நீங்க தொழுவலன்னு சொல்றாங்க. அந்த நபி தோழர் தொழுகையை எல்லாம் தொழுதுதான் செய்யறாங்க, முடிக்கிறாங்க, தொழுகை முடிச்சுட்டு தான் வர்றாங்க, திரும்ப போங்க, நீங்க தொழுவுங்க, தொழலன்னு சொல்றாங்க. மறுபடியும் இதே மாதிரி தொழுது முடிக்கிறாங்க, திரும்பவும் இதே வார்த்தை சொல்றாங்க, மூன்றாவது தடவை இதே வார்த்தை சொல்றாங்க, அப்புறம் படிச்சு கொடுக்கறாங்க. ஒவ்வொரு இருப்புல எப்படி இருக்கணும் தெரியுமா? நம்ம வந்து அதுல வந்து நிம்மதி பெறணும். ருக்கு செஞ்சா அதுல நம்ம கொஞ்சம் மூச்சை விட்டு கொஞ்சம் ராகத்தா இருந்து இப்படி ஒரு நிம்மதி அங்க வரணும். அதே மாதிரி சமியல்லாஹு லிமன் ஹமிதா சொன்னா அங்க கொஞ்சம் நிக்கணும், சஜதாவுல அங்க பொறுமை வேணும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் பட்டு பட்டு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் உடனே எடுத்து காலி பண்றது. இப்படிப்பட்ட ஒரு பொறுமை இல்லாத ஒரு தொழுகை இருந்தா அல்லாஹ் இதை எப்படி ஏற்றுக்கொள்வான்? கொஞ்சம் சிந்திக்கணும். பொறுமை நிச்சயமாக இபாதத்துல பொறுமை வேணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா தஸ்பீ செய்யறதுல சுபஹானல்லாஹ் 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 அலம்துல்லா அலம்துல்ல எத்தனை சொன்ன அவனுக்கும் தெரியாது, ஏதோ சொல்லணுமேன்றதுக்கா நீ சொல்றது. இப்ப இபாதத்துல பொறுமையே இல்லை, எந்த இபாதத்தையும் தொட்டு பாருங்க. அப்ப இபாதத்துல சபுர் என்பது ரொம்ப அவசரம், ரொம்ப அவசியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தொழுகையை கொஞ்சம் நினைச்சு பார்த்திருக்கிறீங்களா? எப்படி நீட்டி தொழுவாங்க, எவ்வளவு நீளமாக குரானை ஓதுவாங்க, படிச்சு பாருங்க. இரவு வணக்கங்கள்ல எவ்வளவு அழகாக அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவரிடம் கேட்கும் போது அத நீலத்தை கேட்காதி, வரணிச்சு கேட்காதீங்கன்னு சொல்றாங்க. நாலு நாள் ரக்கா தொழுவாங்க, ஆனா அவர்களுடைய அந்த நீளம், அந்த தொழுகையினுடைய நீளம், அதனுடைய அழகு, இதை பத்தி கேட்காதீங்கன்னு சொல்றாங்க. அவ்வளவு அழகாக தொழுவாங்க, அவ்வளவு நீளமாக தொழுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இதை நம்ம இபாதத்துல வந்து கண்டிப்பாக நாம பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். யாருக்காக தொழுறோம், எதற்காக தொழுறோம், அதை சிந்திக்கணுமா இல்லையா? ஏதோ தொழணும் அப்படின்றதுக்காக வேண்டி தொழக்கூடாது, அல்லாஹுக்காக வேண்டி என்ற எண்ணத்துல தொழணும். அல்லாஹ்வை நம்ம வணங்குறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இல்லையா, நீங்க வணங்கும் போது அல்லாஹ்வை பார்ப்பது போல வணங்குங்க. அதுக்கு உங்களுக்கு சக்தி இல்லைன்னு சொன்னா அவன் உங்களை பார்க்கிறான்னு நினைச்சுக்கிட்டு நீங்க அல்லாஹ் வணங்குங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா, நான் அடிக்கடி சொல்லுவேன், பொது செய்வாரு, தொழணுன்ற நீயத்தை அவருடைய உள்ளத்துல இருக்கும், வந்து ஜமாத்தோடையும் தொழுவாரு அல்லது தனியாக தொழுவாரு, அல்லாஹ்வை நினைச்சே பார்க்க மாட்டார், சலாம் கொடுக்கிற வரைக்கும் அல்லாஹுடைய நினைப்பே இருக்காது. அப்ப இப்படி இருந்தா அந்த தொழுகை உயிரோட்டம் உள்ள தொழுகையா? அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொன்னவன அல்லாஹுடைய அச்சம் ஏற்படணுமா ஏற்படக்கூடாதா? அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு ஒரு சிந்தனை நமக்கு வரணுமா வரக்கூடாதா? இப்படியும் கூட ஆச்சரியமா பார்க்கிறோம். என்ன காரணம் தெரியுமா? உயிரோட்டம் உள்ள தொழுகையாக இல்ல, இப்ப அந்த தொழுகையில நிதானம் இல்ல, சபுர் இல்ல அப்படின்றத பார்க்கிறோம். அடுத்தது அன்புள்ளவர்களே, பாவம் அதை செய்யறத விட்டுட்டு அதுல பொறுமையா இருக்கணும். பாவத்தை விடுறதுன்றா அதுக்கு பொறுமை தேவை. பாவத்தை விடுறது, அந்த ஒரு பாவம் வந்து செய்வதற்கு அதான் ஒரு வழி வருது, ஒரு சூழல் வருது, நீங்க எதிர்பார்த்து தேடி போறது கிடையாது, அதுவா வந்து அமையுது. அப்படி இருக்க நேரத்தில் கொஞ்சம் பொறுமை, சபர். இந்த பாவத்தை செஞ்சா நமக்கு எவ்வளவு பெரிய தண்டனை, இந்த பாவத்தை செஞ்சா நமக்கு எவ்வளவு பெரிய அவமானம், கேவலம். இந்த பாவத்தை செய்வதனால நமக்கு உடலால எவ்வளவு கேடு இருக்கிறது இப்படின்னு கொஞ்சம் நிதானமா பொறுமையா இருந்தா அந்த பாவத்தை நம்ம செய்வோமா? செய்ய மாட்டோம். இப்ப அந்த நேரத்தில் பொறுமையை நம்ம இழக்கிறோம், நம்ம பார்க்கறது இல்ல. நம்முடைய மனைவியை நினைச்சு பார்ப்பது கிடையாது, குடும்பத்தை நினைத்து பார்ப்பது கிடையாது, இதெல்லாம் விட அல்லாஹ்வுடைய தண்டனை நினைத்து பார்ப்பது கிடையாது. அந்த பொறுமை இழக்கிறோம், அதனால பாவத்தை செய்யறோம். அப்ப இதுல அன்புள்ளவர்களே, ஒரு பாவம் செய்ய முன்னாடி சபுர மேற்கொண்டு பொறுமையாக இருந்து அங்கே ஒரு சின்ன ஒரு சுய பரிசோதனை செய்து பார்த்தால் நிச்சயமாக அந்த பாவத்தை நம்ம செய்ய மாட்டோம். அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமை நாளில நமக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எந்த ஒரு நிழலுமே இல்லாத அல்லாஹுடைய நிழல் மட்டுமே இருக்குமே, அந்த நிழல் அல்லாஹ் சிலருக்கு கொடுப்பான். அதுல ஒரு ஆள் யாரு தெரியுமா? அதுல ஒரு ஆள் அந்தஸ்துள்ள அழகான ஒரு பெண்மணி தவறான பாதையில அழைக்கிறாள். அந்த மனுஷன் என்ன செய்யறான் தெரியுமா? பொறுமையோட இருக்கிறான். பொறுமையோட இருந்து அவன் சொல்றான், இன்னி அஹாஃபுல்லாஹ், நிச்சயமாக நான் அல்லாஹுவை பயப்படுகிறேன் என்று சொல்லி அந்த பாவத்தை விட்டு ஒதுங்குகிறான் பாருங்கள், பொறுமையை கடைபிடிக்கிறான் பாருங்கள். இந்த ஒன்றுக்காக அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா நாளை மறுமை நாளில் நிழலே இல்லாத அந்த நாளில் நிழலை வழங்குறான்னு சொன்னா அந்த பொறுமைக்கு கிடைத்த பரிசை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு பாருங்க அன்புள்ளவர்களை, நெட்டை ஓபன் பண்றோம், கையில எல்லா கையிலயும் ஆண்ட்ராய்டு மொபைல், அதை ஓபன் பண்ணா ஆபாசம் வந்து விழுது. நம்மளா தேடி சர்ச் பண்ணி போகல, அதான் வந்து விழுது. இவன் என்ன நினைக்கிறான்? போ உள்ள நுழையும் அப்படின்னு நுழையிறான். நுழைஞ்சு உள்ளக்குள்ள போறான், ஒண்ணு ஒன்னா பாக்குறான், அப்படியே போயிட்டு இருக்கு. அப்ப இவன் இந்த நேரத்துல தான் உணரணும், இது ஷைத்தானுடைய விளையாட்டு, எனவே நம்ம இதுல இருந்து முதல்ல தவிர்த்து வெளியே போகணும் அப்படின்ற நிலைக்கு வர்றதில்லை. இங்கேயாவது ஓரளவு தடுத்து வச்சிருக்கிறாங்க, ஆனா அதையும் மீறி செய்யக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. அந்த ஷைத்தானுடைய அந்த சேட்டையில சிக்கக்கூடியவர்கள், அவங்களுக்கு இந்த தெரியாத விளையாட்டுலாம் எதுவுமே கிடையாது. அது எப்படி போகணும் எல்லா ரூட்டையும் படிச்சு வச்சிருக்கிறாங்க. ஆனா நம்ம இந்தியா போன்ற சில நாடுகள்ல எல்லாம் ஓபன் தான். கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அட, நம்ம பிள்ளைகளுக்கு மொபைல வாங்கி கொடுக்கிறோமே, ஏழாம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள், ஆம்பளை பிள்ளைகள், இப்படி சின்னஞ்சிறு பிள்ளைகளுக்கு 50,000 மொபைல். இவன் வெளிநாட்டில் இருக்கிறத காட்டம்மா, பக்கத்து வீட்டில் உள்ளவங்க வந்து நல்ல ஆண்ட்ராய்டு மொபைல் அவன் வாங்கி கொடுக்கறதுனால அதை விட நான் கூடுதலா என் பிள்ளைக்கு நான் வாங்கி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்து அதை பிள்ளைக்கு கொடுத்தா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்ம தான் பிள்ளைகளை நம்ம கெடுக்கிறோம். அதுல அவனுக்கு என்ன, அப்படி ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கி கொடுக்கறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? ஏழாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி அதை கொடுக்கறதுனால என்ன பயன் இருக்குது? இதை சிந்திக்கிறது இல்ல. பெருமை, இப்படிப்பட்ட ஒரு நிலையை பார்க்கிறோம். அங்க எதை சர்ச் பண்ணாலும் ஓபன் அங்க வந்துடும். அது மட்டும் இல்ல, ஆட்டோமேட்டிக்கா வந்து விழும். இப்படி தேடி, நம்மை தேடி பாவங்களை செய்வதற்காக வேண்டி சைத்தானுடைய சூழ்ச்சிகள் நிறைய இருக்கின்றன. அந்த நேரத்தில் சபுரா இருந்து அல்லாஹுடைய பயம் ஏற்பட்டு இதுல இருந்து நம்ம விடுதலை ஆகணும் அப்படின்னு இருந்தா நாளைக்கு அல்லாஹ் நமக்கு மறுமை நல்ல நிழலை கொடுக்கறான். அன்புள்ளவர்களே, நீங்க அண்மையில ஒரு செய்தியை படிச்சிருப்பீங்க, இலங்கையிலிருந்து வந்த ஒரு தகவல் எல்லாரும் மேக்சிமம் படிச்சிருப்பீங்க. ஒரு வாலிப பையன், இந்த வாலிப பையன் இந்த தவறான காட்சியை அவன் பார்ப்பதே அவனுடைய வழக்கமாக ஆக்கி கொண்டவன். இப்படி ஒரு நிலை இருக்கும்போது அவனுடைய வஃபாத்துடைய நேரம் வருது, அல்லாஹுடைய இந்த கல்லாக்கதை உனக்கு வந்துருச்சு. வரும்போது அப்ப மூத்தானது எல்லா செய்தி எல்லாம் போயிருச்சு. கடைசியில ஒரு தந்தை என்ன செய்யறாரு, இவருடைய ரூமுக்கு போய் பார்க்கிறார். பார்த்தா ரூம் அடைச்சிருக்கு, ஓபன் ஆகல, பல மணி நேரங்கள் ஆகுது. கதவை உடைச்சிட்டு போன மூத்து, சரி வாலிப பையன் இளைஞன், என்ன நடந்துச்சு? கையில பார்த்தா மொபைல், அதுல என்ன காட்சி ஓடிட்டு இருக்குது? ஆபாச காட்சி. கையில் அப்படி ஒரு இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு அவனுடைய மௌத்து அமையுது பாருங்க, அவ்வளவு இறுக்கமா பிடிச்ச அப்படியே இருக்கிறான். அதை முதல்ல அவர் வாப்பா எடுக்கிறாரு, எடுத்து அதை ஆஃப் பண்ணி மாத்திக்கிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு மௌத்த அடக்கதான் அடக்கி முடிச்சிட்டார். இப்ப விஷயத்த சொல்ற, அவருக்கு மனசு பொறுக்கல, பெத்த பிள்ளை இல்லையா, இப்படி ஒரு மௌத்து, இந்த மாதிரி ஒரு மௌத்து வந்து நடந்துருச்சேன்ற எவ்வளவு கவலை இருக்கும். அதை ஒருத்தர் தெரிவிக்கிறார், இப்படி நடந்துச்சு. அவர் கேட்கிறாரு, நான் பேரை சொல்லாம இதை நான் வெளியிடலாமான்னு கேட்கிறார். ஏன்னா இது மக்களுக்கு போனா இதன் மூலமாக ஒரு பயம் ஏற்படும், அது பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவர் அனுமதி கொடுக்கிறார் ஒரு நல்ல விஷயத்திற்காக. இப்ப பாரு, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இவருடைய வஃபாத் கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். அல்லாஹ் காப்பாற்றணும், இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அல்லாஹ் மௌத்த கொடுத்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்ப வஃபாத் மௌத்து வந்து நல்ல நிலையில போகணும், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொல்லிய வண்ணம் போகணும். இப்படிப்பட்ட ஒரு நிலையை மௌத்த அல்லாஹ் கொடுத்தா இதை விட ஒரு துர்பாக்கியசாலி யாருமே இருக்க முடியாது. இப்ப பொறுமை சபூர் வேணும், ஆசைகள் எல்லாத்துக்கும் இருக்கதான் செய்யும், அதுதான் கட்டுக்கோப்புல வைக்கிறதுக்கு தான் சபுர், அதுதான் பொறுமை. அந்த சபுரை வந்து நம்ம கடைபிடிக்கணும், அதனுடைய கூலி மகத்துவம் சிறப்பை நம்ம புரிந்து நடக்கணும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, பாவமான காரியங்களை செய்வதை விட்டு தவிர்ந்து இருக்க வேண்டும். அதை தவிர்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் சபுர் பொறுமை என்பது நிச்சயமாக வேண்டும். இதுதான் நம்ம கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அடுத்தது என்ன, அல்லாஹ் நமக்கு எதை விதிச்சிருக்கிறானோ அது நடக்கும், அதுல நம்ம சபுர். அது எப்படி நடந்தாலும் சரி, அல்லாஹ் நாடியபடி நடந்துருச்சு அவ்வளவுதான், அப்படின்றதுல நம்ம சபுரா இருக்கணும். அல்லாஹ் சோதனையை கொடுப்பான், அந்த சோதனையை நம்ம தாங்கணும். அல்லாஹ் சில நேரங்களில் பொருளாதாரத்தை கொடுக்காம குறைச்சி கொடுப்பான், வறுமையை கொடுப்பான், அதை நம்ம தாங்கணும், சபுர் செய்யணும். சில நேரங்களில் நோயை அல்லாஹ் கொடுப்பான், தீராத நோயை கொடுப்பான், எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் எந்த மருந்தை சாப்பிட்டாலும் அது ஒண்ணும் நடக்காது, அல்லாஹ் அப்படியே வச்சிருக்கான். அப்ப சபுர் பொறுமை, அந்த நேரத்துல பொறுமை, பொறுமை இழந்துடக்கூடாது. மருத்துவர்களை குறை சொல்லியோ மருத்துவத்தை குறை சொல்லியோ ஒண்ணும் வேலைக்காகாது. நம்ம நினைக்கணும் அல்லாஹுடைய நாட்டம் இப்படித்தான். இதான நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு நோய் வந்தா அவன் தான் ஷிஃபாவை நிவாரணத்தை தருவான் அப்படின்னு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அந்த நம்பிக்கை தான், மாத்திரையில மருந்துல அல்லாஹ் இதுக்கு நிவாரணம் வைத்தால் மட்டும்தான் நமக்கு நிவாரணம் கிடைக்கும். அதனால தான் நோய் வந்தா உடனே நம்ம வந்து டாக்டர்கிட்ட போகணும், மருத்துவத்தை சாப்பிடணும் அப்படின்னு முடிவுக்கு வரக்கூடாது. முதல் விஷயம் என்ன, அல்லாஹ்ட்ட உதவி கேட்கணும். யல்லா இந்த நோய்க்கு நீதான் குணப்படுத்தக்கூடியவன், உன்னிடத்தில் தான் நிவாரணம் இருக்கிறது, உன்னை தவிர்த்து வேறு யாரும் நிவாரணம் தர முடியாது. அந்த நம்பிக்கையில முதல்ல அல்லாஹ்ட்ட கேட்கணும். ஆனா நம்ம அப்படி பெரும்பாலும் கேட்கிறோமா, சபுர் இல்ல. நோய் வந்தா உடனே நமக்கு அது தீரணும், தலைவலியா காய்ச்சலா அது உடனே ஸ்டாப் பண்ணணும், அதுக்கு என்ன மாத்திரை வந்தாலும் சரி, அதுக்கு என்ன மருத்துவம் வந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி, அதுக்கு எதிராக இன்னொரு நோய் வருமே அது பிரச்சனை இல்லை, இப்ப எனக்கு நிக்கணும், சபுர் இல்ல. அல்லாஹுடைய நம்பிக்கை இல்ல, அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கவில்லை, அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கவில்லை, இதுதான் காரணம். இப்ப சபுர் இல்ல, அப்ப அல்லாஹ் எதை வச்சிருக்கானோ அதுல நம்ம சபுர் பொறுமையா இருக்கணும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, சஹாபாக்களை விட சோதனைகள் அனுபவித்தவர்கள் யாராவது நம்ம இருக்க முடியுமா? அவர்கள் எப்படிப்பட்ட சோதனைகளை எல்லாம் அனுபவிச்சிருக்கிறாங்க, அல்லாஹு அக்பர். அதனால தான் அல்லாஹ் அவர்களை சிலாகிச்சு சொல்றான், ரலியல்லாஹு அன்ஹும் வ ரலூ அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களோ அந்த அல்லாஹுவை திருப்தி கொண்டார்கள். இந்த சான்றிதழ் இருக்குத, இது சாதாரண சான்றிதழ் கிடையாது. ரலியல்லாஹு அன்ஹும் வ ரலூ அன்ஹு சொல் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, உண்மையிலேயே அல்லாஹ் திருப்தி கொண்டான் என்றால் அவர்கிட்ட இருந்த தியாகம், அவர்கள்ட்ட இருந்த அந்த பொறுமை, அதுதான் அல்லாஹ் இவ்வாறு சான்றிதழ் வழங்குவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு சஹாபாக்கள் பொறுமையாக இருந்தாங்க, ஈமான்ல உறுதியாக இருந்தாங்க. பிலால் ரழியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவிச்சு நமக்கு எல்லாம் தெரியும். பிலால் ரழியல்லாஹு அன்ஹுவுடைய வரலாறை தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஆனால் நமக்கு ஏற்படக்கூடிய சின்னஞ்சிறு சோதனைகள் நேரத்தில் அவர்களை சிந்திக்கிறது கிடையாது. பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை எப்படி எல்லாம் என்னெல்லாம் செய்தார்கள், அவர்களையே தெருவுல பந்து விளையாடினார்கள். ஒரு ஃபுட்பால் எடுத்து விளையாடினா எப்படி இருக்குமோ அது போன்று பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை தெருவுல பந்து விளையாடினார்கள். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, ஆடை இல்லாம சுடுமணல் இல்ல அவர்கள் அப்படி இழுத்து சென்றார்கள் என்றால் இதை விட ஒரு சோதனை வேண்டுமா? அதே போன்று பெண்களிலும் தியாகம் செய்யக்கூடிய எத்தனையோ பெண்மணிகளை பார்த்திருக்கிறோம். சுமையா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாறு பெண்களுக்கு தெரியாதா? பெண்களும் கூட பார்க்கிறோம், சபுர் இல்லாத ஒரு சூழ்நிலை, பொறுமையை மேற்கொள்ளாத சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒரு பொறுமையுடையவர்களாக பெண்களிலும் இருந்திருக்கிறார்கள், ஆண்களிலும் பல சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள். ஹப்பாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாங்க முடியவில்லை, நெருப்பை வைத்து அவர்களை சூடு வைக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவிலே மக்காவிலே அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், அலா தஸ்தன்ஸிரு லனா அலா தத்உ லனா, யா ரசூலல்லாஹ், எங்களுக்காக நீங்கள் உதவி செய்யக்கூடாதா? எங்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யக்கூடாதா? இந்த கொடுமையானவர்கள், இரக்கம் சிந்தனை இல்லாதவர்கள் எங்களை நசுக்குகிறார்கள், எங்களை சுட்டு தள்ளுகிறார்கள். அல்லாஹ்ட்ட நீங்க துஆ கேட்க கூடாதா? எங்களுக்காக உதவி செய்யக்கூடாதான்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க, பொறுமையோடு இருங்கள் தோழரே. உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயம் எப்படி இருந்தாங்க தெரியுமா? அவர்கள் எப்படிப்பட்ட சோதனை, இதை விட எப்படிப்பட்ட சோதனை எல்லாம் அனுபவித்திருக்கிறார்கள் தெரியுமா? அவர்களை என்னெல்லாம் செய்தார்கள் என்றால், அவர்களை சரிசமமாக வெட்டினார்கள், நடு தலையிலிருந்து கீழே வரைக்கும் பிரித்தெடுத்திருக்கிறார்கள், இரும்பு சீப்புகளால் அவர்களுடைய மேனியை சீவிருக்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்ட பொறுமையாளிகள் தெரியுமா? அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் அவர்களுக்கு தகுந்த மாதிரி ஆறுதலாக சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம சின்னஞ்சிறு சோதனைகளை அனுபவிச்சுட்டு பெரிய சோதனையா பேசுறோமே, அல்லாஹ் நமக்கு இப்படி வச்சுட்டான்னு சொல்லி நிராசை எண்ணத்தோடு நம்ம பேசுறோமே, அந்த சஹாபாக்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அவர்கள் எப்படிப்பட்ட சோதனைகளை அனுபவித்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலும் கூட பொறுமையை கடைபிடித்திருக்கிறார்கள். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், அம் ஹஸிபுத்தும் மன் தத்குலுல் ஜன்னத வலம்மா யாதிக்கும் மஸலுல் லதீன கலவு மின் கபலிக்கும் மஸ்ஸத்ஹுமுல் பஸா வல்லரா وزلزلوا حتى يقول الرسول والذين آمنوا معه متى نصر الله الا ان نصر الله قريب. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நீங்கள் சுவர்க்கத்திற்கு சுலபமாக நுழைந்து விடலாம் என்று எண்ணுகிறீர்களா? அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை அனுபவிப்பது என்பது ஒரு சாதாரண விஷயமா? உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்திற்கு எப்படியெல்லாம் சோதனைகள் துன்பங்கள் வந்தனவோ அதெல்லாம் உங்களுக்கு வராமல் சொர்க்கத்திற்கு நுழைந்து விடலாம் என்று எண்ணி விட்டீர்களோ? அவர்களுக்கு கடுமையான கஷ்டங்கள் பீடித்திருந்தது, சோதனைகள் பீடித்திருந்தது. அந்த எந்த அளவுக்கு என்றால், அவர்கள் அதாவது பயங்கரமான ஒரு நிலைக்கு அவர்கள் ஆக்கப்பட்டார்கள். எதுவரை என்றால், ஹத்தா யகூலர் ரசூலு வல்லதீன ஆமனுமாஹு, தூதரும் சேர்ந்து அவர்களோடு ஈமான் கொண்டவர்களும் இணைந்து மதானசுருல்லா, அல்லாஹ்வினுடைய உதவி எப்போது வரும், அல்லாஹ்வினுடைய உதவி எப்போது வரும் என்று சொல்ற வரையிலும் அவர்கள் அந்த நிலைக்கு ஆக்கப்பட்டுள்ளார்கள். அல்லாஹ் உங்களுக்கு சொல்றான், அலா, அறிந்து கொள்ளுங்கள், இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி சமீபத்தில் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அன்புள்ளவர்களே. எனவே சோதனைகள் வேதனைகள் இல்லாமல் சொர்க்கத்திற்கு நுழைய முடியாது. அதற்கென்று பொறுமை வேண்டும், சபுறு வேண்டும். அல்லாஹ்வுடைய சோதனை, அல்லாஹ் நமக்கு கொடுத்த விதிகளை அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் பிரதானமான அம்சம். எனவே அன்புள்ளவர்களே, சபுர் உள்ளவர்களுக்கு எத்தனையோ சிறப்பம்சங்கள் உள்ளன. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் போது, இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். இதெல்லாம் நம்ம சொல்றோம், ஆனா மறந்துடுறோம். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், உல் மலாயிக்கத்து யதுகுலூன அலைஹிம் மின் குல்லி பாப் ஸலாமுன் அலைக்கும் பிமா சபர்தும், வானவர்கள் சொர்க்கத்திலே நுழைந்து அவரிடத்தில் வந்து சொல்வார்களாம், சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாவதாக. ஏன் தெரியுமா? பிமா சபர்த்தும், நீங்கள் பொறுமையாக இருந்து வாழ்ந்ததால் இங்கே உங்களுக்கு நிம்மதி. இந்த உலகம் காஃபிருக்கு நிம்மதி, இந்த உலகம் காஃபிருக்கு சொர்க்கம், மூமினுக்கு சொர்க்கம் கிடையாது, அதுதான் மூமினுக்கு சொர்க்கம். அதனால வானவர்கள் வாழ்த்து சொல்லி நம்மை வரவேற்பார்கள், சலாமுன் அலைக்கும் பிமா சபர்த்தும், நீங்கள் பொறுமையோடு இருந்தீர்களே, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாவதாக என்று சொல்வார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், வயின் தஸ்பீரு வதத்தகு லா யதுருக்கும் கைதுஹும் ஷைஆ, நீங்கள் பொறுமையோடு இருந்தால், அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்தால் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்யாது. உங்களுக்கு எந்த சூழ்ச்சியும் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்றான். பொறுமை இருக்கணும், தக்குவா இருக்கணும், இருந்தா நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, அல்லாஹ் நமக்கு வாக்களிக்கிறான். அதே மாதிரி அன்புள்ள சகோதரர்களே, சூரத்துல் அஸ்ரை படிச்சு பாருங்கள், இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர், அந்த வசனத்தை படிச்சு பாருங்க. பொறுமையை மேற்கொள்ளணும்னு அல்லாஹ் காலத்தை சத்தியமிட்டு திருமறை குர்ஆனிலே சொல்றான். இப்படி பல இடங்கள்ல குர்ஆன்ல சபரோடு இருந்தால் அல்லாஹுவோடு இருக்கிறான். அதே போன்று அல்லாஹ் பல கூலிகளை தருகிறான், கணக்கில்லாமல் கூலிகளை கொடுக்கிறான் என்று அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா வாக்களிக்கிறான். எனவே பொறுமையை கடைபிடிப்போம், நமது வாழ்க்கையிலே பொறுமையை மேற்கொள்வோம். கணவன் மனைவி நல்ல முறையில பேசுங்கள், நல்ல முறையிலே பழகுங்கள். கணவன் பொறுத்தவரையில மனைவி நமக்கு அடிமை கிடையாது, சம்பளம் வாங்காத வேலைக்காரி கிடையாது. எனவே அவர்களை அமானிதமாக அல்லாஹ் நமக்கு வழங்கி அமானிதமாக பாவியுங்கள். நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் அதை பற்றி உள்ள விசாரணை இருக்கிறது என்ற அந்த நிலையிலே நம்முடைய மனைவியோடு பழக வேண்டும். கணவன் மனைவி என்ற உறவை இறைவன் ஏற்படுத்தி இருப்பது சந்தோஷமாக இருக்க வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ஜோடியை துணையை ஏற்படுத்தி இருக்கிறான். அதே போன்று மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் கணவனை மதிக்க வேண்டும், கணவனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட வேண்டும். கணவனுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடந்தால்தான் உங்களுடைய வாழ்க்கையிலே சுபிச்சம் இருக்கிறது, நிம்மதி இருக்கிறது. கணவனுக்கு கட்டுப்பட மறுத்தால் அங்கு உங்களுக்கு தண்டனை இருக்கிறது என்று நம்முடைய மார்க்கம் சொல்கிறது. அப்போ பெண்ணை பொறுத்தவரையில் கணவனுக்கு கட்டுப்படல் இருக்க வேண்டும், சபுரை மேற்கொள்ள வேண்டும். ஒருவர் கோபப்பட்டால் மற்றொருவர் வந்து சபுரோடு இருக்க வேண்டும், இருவரும் சேர்ந்து கோபப்பட்டால் பிரச்சனைகள் தான் ஏற்படும். எனவே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், இதைத்தான் இஸ்லாம் சொல்கிறது. எனவே கணவன் மனைவி பிள்ளைகள் உறவினர்கள் சமூகத்தவர்கள் நண்பர்கள் இப்படி எல்லோரிடத்திலுமே பொறுமையோடு வாழ வேண்டும். பொறுமையில் தான் வெற்றி இருக்கிறது. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட பொறுமையை எனக்கும் உங்களுக்கும் நம் சமுதாய மக்களுக்கும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி இத்தோடு இந்த உரை நிறைவு செய்து கொள்கிறேன். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.